بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبيه ورسوله محمد وعلى آله وصحبه أجمعين. الله بن أرلال إمام محمد بن عبد الوهاب رحمة الله عليه அவர்கள் எழுதிய சலாசத்துல் உசூல் என்ற மூன்று அடிப்படைகள் நூலை இமாம் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய விளக்க உரையோடு நாம் படிக்கின்றோம். நம்முடைய பாடத்தின் நான்காவது அமர்வு இது. இதுவரை படித்த பாடங்களிலே இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்களை பற்றிய விளக்கம், கொள்கையினுடைய முக்கியத்துவம், அதற்கு பிறகு இயலம் என்ற அந்த கல்வியினுடைய விளக்கம் என்ன, அடுத்து நாம் படித்துக் கொள்ள வேண்டிய நான்கு விஷயங்கள் என்ன என்பதை பற்றி பேசும்பொழுது, அதில் முதல் விஷயமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நான்கு விஷயங்களில் முதல் விஷயம் அல் இல்மு, அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவு என்பதில் முதலாவது அறிவு மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிவது. இரண்டாவது அறிவு மஅரிஃபத்து நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய நபியை அறிவது. மூன்றாவது அறிவு மஅரிஃபத்து தீனுல் இஸ்லாம், தீனுல் இஸ்லாமை அறிவது. அப்ப அல்லாஹுவை எப்படி நாம் அறிவது, நபியை நாம் எப்படி அறிவது, இஸ்லாமை நாம் எப்படி அறிவது என்ற விஷயங்களை இதற்கு முன்பு உங்களுக்கு நாம் கூறியிருக்கின்றோம். இப்போது இந்த அறிவது என்று சொல்லும் பொழுது இமாம் அவர்கள் கடைசியாக பில் அதில்லதி, ஆதாரங்களை கொண்டு அறிவது, ஆதாரங்களின் துணையோடு அறிவது, ஆதாரங்களின் மூலமாக அறிவது என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். பாருங்க, பில் அதில்லதி என்பதற்கு மூன்று விதமான அர்த்தங்கள் நாம் செய்கிறோம். ஒன்று ஆதாரங்களை கொண்டு அறிவது, இரண்டாவது ஆதாரங்களின் வழியாக அறிவது, ஆதாரங்களின் துணையோடு அறிவது. இப்ப இந்த மூன்று படி நம்ம அர்த்தம் கொள்ளலாம். மூன்றின்படி நம்ம அர்த்தம் கொண்டாலும் கருத்து எல்லாம் ஒரே அளவுக்குண்டான கருத்து தான். அப்ப என்ன சொல்ல வருகிறார்கள் இமாம் என்றால், இப்ப அல்லாஹுவை அறிவது என்றால் அல்லாஹுவை ஆதாரத்தோடு அறிவது, நபியை அறிவது என்றால் நபியை ஆதாரத்தோடு அறிவது, இஸ்லாமை அறிவது என்றால் இஸ்லாமையும் ஆதாரத்தோடு அறிவது. அப்ப அல்லாஹுவை ஆதாரத்தோடு அறிவது என்றால் அதற்கு இரண்டு ஆதாரங்களை நாம் சொல்லியிருக்கின்றோம், இரண்டு வழிகளை சொல்லியிருக்கின்றோம். ஒன்று என்ன, அல்லாஹுவை அவனுடைய படைப்புகளை கொண்டு. அப்ப அல்லாஹுடைய படைப்புகள் அல்லாஹுடைய ஆதாரங்கள், அல்லாஹுடைய படைப்புகள் அல்லாஹுடைய ஆதாரங்கள், அல்லாஹுடைய அத்தாட்சிகள். கவனமா கேளுங்க, அல்லாஹுடைய படைப்புகள் அல்லாஹுடைய அத்தாட்சிகள். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், இரவு பகல் மாறி மாறி வருவது, வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே மேகங்கள் வசப்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு நிற்பது, கடல்களிலே கப்பல்கள் செல்வது, இப்படி அவன் படைத்த பிரபஞ்சங்களுடைய எண்ணற்ற படைப்புகளை அல்லாஹு தஆலா அவனுடைய அடையாளங்களாக, அவனுடைய அத்தாட்சிகளாக, அவனுடைய ஆதாரங்களாக சொல்லி காட்டுகின்றான். அப்ப படைக்கப்பட்ட அந்த படைப்புகளை கொண்டு அல்லாஹுவை அறிவது, இது ஒரு வழிமுறை. இரண்டாவது வழிமுறை என்ன, அல்லாஹுடைய வேதத்திலும் நபியின் சுன்னாவிலும் அல்லாஹுவை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களை சிந்திப்பது கொண்டு, அவற்றை கற்றுக்கொள்வது கொண்டு அல்லாஹுவை அறிவது. சரி, இரண்டாவது பாருங்க, இப்ப நபியை அறிவது புரியுதா, இப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவது. அப்ப நபியை அறிவதும் எதை கொண்டு அறிய வேண்டும், ஆதாரத்தை கொண்டு அறிய வேண்டும். அப்ப நபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஆதாரத்தை கொண்டு அறிவதற்கு அதுல முதலாவதாக மார்க்க ஆதாரம் சொல்லுங்க. முதலாவது ஆதாரம் என்ன, அப்ப முஹம்மது நபி தான் தூதர் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்தில் சொல்லி இருக்கிறானா என்று பார்க்கும்போது சூரத்துல் ஃபத்ஹுடைய 29வது வசனம், சூரத்துல் ஃபத்ஹுடைய 29வது வசனம். சூரத்துல் ஃபத்ஹ் என்பது 48வது அத்தியாயம். 48வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம், அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபார். அப்ப முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள், சரியா? அதே போல சூரா ஆல இம்ரான்ல 144வது வசனத்துல, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அப்ப இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கின்றன. 144வது வசனம், 3வது அத்தியாயத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவதற்கு நமக்கு முதல் ஆதாரம் என்னவென்றால் அல்லாஹுடைய மார்க்க ஆதாரங்கள். நபியை நாம் அறிந்து கொள்வதற்கு முதல் ஆதாரம் என்ன? மார்க்க ஆதாரங்கள். அதுல ஒரு வசனம் சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தினுடைய, அதே போல சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 144வது வசனம். சரி, இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய ஆதாரம் இருக்கு, பின்னாடி வரும் பொழுது உங்களுக்கு சொல்லுவோம். இப்ப அடுத்து 2வது ஆதாரம் என்னவென்றால் அல் அதில்லத்துல் அகலியா, சொல்லுங்க, அதாவது அறிவு சார்ந்த ஆதாரங்கள். 2வது ஆதாரம் என்ன? அறிவு சார்ந்த ஆதாரங்கள். அப்ப அந்த அறிவு சார்ந்த ஆதாரங்கள் என்றால் என்னன்னா, இப்ப நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆய்வு, இதுவும் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் தான் என்று. இது கொஞ்சம் நல்ல பொறுமையா கவனமா ஆழமா கவனிச்சு கேட்கணும், அப்பதான் புரியும். இப்ப பாருங்க, நீங்க இப்போதைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதராக உங்களை கற்பனை செஞ்சு கொள்ளுங்க. அதாவது நம்ம வந்து ரசூல்லாவை படிச்சிருக்கிறோம், இஸ்லாமை தெரிஞ்சிருக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம், ரசூல்லாவுடைய அன்புகளை நம்ம வச்சிருக்கிறோம். இதெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு வச்சுக்கொண்டு ஒரு சாதாரண ஒரு புது மனிதரா உங்களை கற்பனை செய்யும். இப்ப இறைவனுடைய வேதம் இது குர்ஆனு அப்படின்னு சொல்லப்படுது, அதை நீங்க நம்பிட்டீங்க. ஓகே, அந்த குர்ஆன்ல முஹம்மது நபி தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லப்பட்டிருக்கு, அதையும் நீங்க நம்பிக்கொண்டீங்க, ஏற்றுக்கொண்டீங்க. சரி, இப்ப இது போக முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு அறிவுபூர்வமா மனிதனுடைய ஒரு பகுத்தறிவும் மனிதனுடைய சிந்திக்கும் திறனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு மனிதனுக்கு நீங்க எப்படி புரிய வைப்பீங்க, அல்லது நீங்க எப்படி புரிவீங்க என்றால், முதலாவது விஷயம் கவனிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்ற செய்திகள், ஹதீஸுகள், புரியுதுங்களா? இப்ப இந்த ஹதீஸுகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மனிதர், நல்ல கவனமா கேளுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸுகள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள்ல இபாதத், வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளும் இருக்கு, இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளும் இருக்கு. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள்ல நற்குணங்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளும் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள்ல குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள்ல இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளும் இருக்கின்றன, புரியுதா? இப்ப இப்படி முதல் 5 வகையான ஹதீஸுகளை நீங்க எடுக்கிறீங்க. 1, இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ், சரியா? 2வது, பொருளாதார சம்பந்தப்பட்ட ஹதீஸ். 3வது, நற்குணங்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். 4வது, குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஹதீஸ். 5வது, இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இப்ப இந்த 5 விதமான ஹதீஸுகள். அடுத்து 6வது ஹதீஸுகள், நம்முடைய அதாவது கண்ணுக்கு தெரியாத மறுமை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள், நம்முடைய கண்ணுக்கு தெரியாத மறுமை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள். இப்படி ஆறு விதமான ஹதீசுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீசுகளிலிருந்து தலைப்புகள் வாரியா நம்ம தொகுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன் அறிவிப்புகள், இது நடக்கும், இது நடக்காது, இப்படித்தான் இது இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன் அறிவிப்புகள். புரியுதா? அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய அற்புதங்கள் சொல்லுங்க. இப்ப பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. நமக்கு முன்னாடி மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று ஹதீஸுகள், இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்புகள். இந்த முன்னறிவிப்புகளும் ஹதீஸுகள்ல தான் வரும், இருந்தாலும் நம்ம இதை தனியாக்குறோம். புரியுதா? மூன்றாவது விஷயம் என்ன? அற்புதங்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய ஹதீஸுகள்ல எத்தனை வகையா நம்ம பிரிச்சிருக்கிறோம்? தலைப்புகள் விதத்துல ஆறு வகையான தலைப்புகள்ல அந்த ஹதீஸுகளை பிரிக்கிறோம். ஒரு தலைப்பு என்ன? இறை வழிபாடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. மூன்றாவது நற்குணங்கள் சம்பந்தப்பட்டது. நான்காவது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஐந்தாவது இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. ஆறாவது மறுமை வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம பார்க்காமல் இருக்கின்ற மறுமை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஹதீசுகள். இப்படி ஆறு தலைப்புகள்ல ஹதீசுகள் நமக்கு முன்னாடி இருக்கு. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் செய்த முன் அறிவிப்புகள். அடுத்து மூன்றாவது செய்து காட்டிய அற்புதங்கள். இப்ப பாருங்க, இந்த செய்து காட்டிய அற்புதங்கள்ல இருந்து நம்ம போவோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அந்த நபியை கண்கூடாக பார்த்த, அவர்களோடு வாழ்ந்து வளர்ந்த அந்த மக்கள் நபி இதை செய்தார்கள், நபி இதை சொன்னார்கள் என்று நபியினுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அற்புதங்கள் எப்படிப்பட்ட முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்றால், இதனுடைய நம்பகத்தன்மையில இஸ்லாமை மறுக்கக்கூடிய மக்கள் கூட சந்தேகப்பட முடியாத அளவுக்கு அந்த அற்புதங்கள் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. புரியுதா உங்களுக்கு? அந்த அற்புதங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அல்லவா? அப்படி அறிவிக்கப்பட்ட அற்புதங்கள் வந்து உண்மையிலேயே அறிவிக்கப்பட்டவைதான், அவை நடந்தவைதான் என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இஸ்லாம் அல்லாத காஃபிர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட சந்தேகம் கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த அந்த அறிவிப்புகள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த அற்புதங்கள், அவை நபி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்மையாக அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள்தான், அந்த அற்புதங்களை அல்லாஹுதான் அவர்களுக்கு வழங்கினான், அல்லாஹு தாலா அந்த அற்புதங்களை வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்தினான், அவர்கள் உண்மையான நபியாக இல்லை என்றால் இந்த அற்புதங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்காது, அல்லது இந்த அற்புதங்களுக்கு எதிராக இதே போன்ற அற்புதங்கள் செய்பவர்கள் அன்றைய காலத்திலும் இருந்திருப்பார்கள், அப்படி யாரும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி என்று, கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்று அந்த சேலஞ்ச், அவர்களுக்கு அந்த சவால் விட்டு, என் மீது வஹி இறக்கப்படுகிறது என்று சவால் விட்டு விட்டு அவர்கள் இந்த அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டியது, இந்த அற்புதங்கள் உண்மை என்று நமக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதிலிருந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய நபிதான் என்பதை நாம் அறிவால் சிந்தித்து விளங்கிக் கொள்கிறோம். புரியுதா? புரிஞ்சிச்சிங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சா? புரியல? நீ பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அற்புதங்கள், நான் முதல்ல கேட்கிறவங்களுக்கு அற்புதம்னா என்னன்னு தெரியுமா? மூஜிஸா. இப்ப ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு மூஜிஸா சொல்லுங்க. ரசூலுல்லாவை நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். ரசூலுல்லாவுடைய மூஜிஸால ஒரு மூஜிஸா சொல்லுங்க. ஓகே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலவை ரெண்டா பிளந்தார்கள், ஒன்று. இன்னொன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரங்கள் சஜ்தா செய்தன, ரெண்டு. மூன்றாவது, ரசூலுல்லாவுடைய ரெண்டு விரல்களுக்கு இடையிலிருந்து தண்ணி வந்தது. சரியா? சரி, இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் இருக்கின்றன. இப்ப இந்த அற்புதங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது, ஒருவர் தன்னை நபின்னு சொல்றாரு, சொல்லிக்கொண்டு அந்த அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுறாரு, அப்ப அந்த அற்புதங்களை சவால் விட்டு அவங்களுக்கு எதிராக வேறொருத்தர் இந்த மாதிரி நிகழ்த்த முடியல. அப்ப இவர் வந்து உண்மையானவராக இருக்கிறதுனாலதான் அவரிடமிருந்து இப்படிப்பட்ட அதிசயங்கள் நிகழ்கின்றன. அப்ப அந்த அதிசயங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படிதான் நடக்கின்றன. இவர் நபி என்று சொன்னது உண்மை இல்லை என்றால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் இவர் மூலமாக நடப்பதற்கு அல்லாஹ் அனுமதி அளிக்க மாட்டான். புரிஞ்சா? இவங்க நபி என்பது உண்மை இல்லை என்றால் அப்ப நபி என்று தன்னை சொல்லிக் கொண்டு இப்படி அற்புதங்களை காட்டி மக்களை ஏமாற்றும்படியாக படைத்த இறைவன் விட்டு விடுவானா? விட்டு விட மாட்டான். அப்ப அவர் அற்புதம் காட்டுறேன்னு சொல்லுவாரு, ஆனா அவர் உண்மையான நபியா இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். அந்த அற்புதம் நிகழ்வதற்கு அல்லாஹ் நாட மாட்டான். அற்புதம் நிகழாம போயிடும், அவர் பொய்யருங்கிறது நிரூபணம் ஆயிடும். புரிஞ்சுச்சா? இப்ப நிறைய மக்கள் வந்து தன்னை நபின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரசூல்லா காலத்துக்கு பின்னாடி ரசூல்லா சொன்ன மாதிரி நிறைய பேர் தன்னை நபின்னு சொன்னாங்க. ஆனா நபின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செய்வாங்கன்னா, நானும் உங்களுக்கு அற்புதம் காட்டுறேன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆனா அவங்க சொல்ற எதெல்லாம் நான் அற்புதம் செஞ்சு காட்டுவேன்னு சொல்லுவாங்களோ ஒன்னு கூட நடக்காது அவங்க மூலமா. அப்ப என்ன ஆயிடுது? அங்க அல்லாஹ்வுத்தால அவர்களை இழிவுபடுத்தி விட்டான், அடையாளம் காட்டி விட்டான். இந்த பாருங்க, இவர் வந்து அற்புதம் காட்டுவேன்கிறாரு, ஆனா அது நடக்கல. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அவர் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஆனா அப்படி ஒரு முறை கூட ரசூலுல்லாஹி நடந்திருக்கா? இல்ல. அல்லாஹு அக்பர். அப்ப ஒவ்வொரு அற்புதமும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தால் அவர்களுக்கு நிகழ்த்தப்பட்டதின் காரணமாக அவர்கள் தன்னை நபி என்று சொன்னது உண்மைதான் என்பதை நாம் அறிவை கொண்டு சிந்தித்து புரிந்து கொள்கிறோம். புரியுதா? சரி, புரிஞ்சா என்ன சொல்லட்டுமா? ஓகே. இரண்டாவது என்ன சொன்னோம்? இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய முன் அறிவிப்புகள். இதுவும் ஒரு அற்புதத்தில் தான் வரும், இருந்தாலும் இதை நம்ம தனியா சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை முன் அறிவிப்புகளை அவர்கள் சொன்னார்களோ அத்தனை முன் அறிவிப்புகளும் அதிகாலை பொழுது விடிந்து தெளிவாகுவதை போல. புரியுதா? அதிகாலை பொழுது நமக்கு தெளிவாகுவதை போல அந்த மாதிரி ஒவ்வொரு முன்னறிவிப்புகளும் இன்று வரை நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழும் பொழுதே நிறைய அற்புதங்களை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி, உதாரணத்துக்கு பத்ரு போரை எடுத்துக்கொள்ளுங்க. பத்ரு போர்ல என்னென்ன கைதிகள் இப்படி இப்படி கொல்லப்படுவார்கள், இந்தந்த இடத்துல கொல்லப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கரெக்டா சரியா அதே போல அந்தந்த இடத்துல அந்தந்த எதிரிகள் கொல்லப்பட்டாங்க. சரியா இல்லையா? ஆமா. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகள் செய்தார்கள். குலிபத்தில் ரூம் ஃபி அத்னல் அர்தி வஹும் மின் பஅதி கலபஹும் சயக்லிபூன். இப்ப ரோம் மக்கள் தோற்று விட்டார்கள், இன்னும் சிறிது நாளிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் சொன்னாங்க. அப்ப அதே போல அந்த ரோம்காரங்க வெற்றி பெற்றார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாப் யுத்தத்துக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, இனிமே இந்த காஃபிர்கள் நம்மை எதிர்க்க முடியாது, நாம் தான் இவர்களிடத்திலே போர் செய்வோம்னு சொன்னாங்க. அதே போல காஃபிர்கள் முற்றிலுமாக பலவீனப்பட்டு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் போர் தொடுத்து போறாங்க. அதே போல நிறைய எதிரிகள் விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எப்படி முன்னறிவிப்பு சொன்னாங்களோ அதே போல முன்னறிவிப்பு நடந்துச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க சொன்ன முன்னறிவிப்புகள், அவங்களுடைய குடும்பத்தார் விஷயமாக, ஆட்சி அதிகாரம் விஷயமாக, உலக நடப்புகள் விதமாக, இப்படி என்னென்ன முன்னறிவிப்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த எல்லா முன்னறிவிப்புகளும் ஒன்று கூட மாற்றமில்லாமல் நூற்றுக்கு நூறு எல்லாம் உண்மையாகவே நடந்தன, நடந்து கொண்டு இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அப்படித்தான் இனியும் நடக்கும். அப்ப இந்த முன்னறிவிப்புகளை ஆய்வு செய்யும் பொழுதும் இந்த முன்னறிவிப்புகள் உண்மையாக நிகழ்வதை ஒரு மனிதன் தனது அறிவை கொண்டு சிந்தித்து உணரும் பொழுதும் அவனால் என்ன ஒரு முடிவுக்கு வர முடியும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் தான் என்று முடிவுக்கு வர முடியும். புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க மூன்றாவது. அதாவது நம்முடைய முதல் சொன்ன வரிசை இப்படி என்னது? முதலாவது ஹதீஸுகள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை நம்ம ஆறு வகைகளாக தலைப்புகள் அடிப்படையில் பிரிச்சோம். இப்ப இந்த ஆறு வகைகள்ல எந்த ஒரு வகையை எடுத்தாலும் அதை நீங்கள் ஆழமாக உங்களது தெளிவான தூய குழப்பமல்லாத கலப்படமாகாத ஒரு வழிகேடுகள் கலக்காத ஒரு அல்லாஹ் கொடுத்த ஃபித்ராவுடைய இயற்கையான அறிவை கொண்டு நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் நபி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இது ஒரு சாதாரண மனிதனால் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி கொடுக்கப்படக்கூடிய ஒரு தூதரால் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும் என்று அந்த மனிதர் புரிந்து கொள்வார். யார் வந்து தன்னுடைய தெளிவான சிந்தனையை கொண்டு பேசுகிறாரோ அவர் என்ன செய்து கொள்வார், நபியினுடைய ஹதீஸுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அது எந்த வகையான ஹதீஸா இருந்தாலும் சாதாரண மனிதனால இப்படிப்பட்ட விஷயங்களை பேச முடியாது, கண்டிப்பாக வஹி கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் இதை பேச முடியும். அதே போல அவர் சொன்ன விஷயங்கள்ல கவனமா கேளுங்க, அவர் சொன்ன விஷயங்கள்ல முரண்பாடுகள் கிடையாது. என்ன கிடையாது? முரண்பாடுகள் கிடையாது. அதே போல அசிங்கங்கள் ஆபாசங்கள் இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுகள் என்ன இருக்காது? அசிங்க ஆபாசங்கள் இருக்காது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுகள்ல அந்த பேச்சுகள் உங்களுக்கு மனப்பாடம் செய்து கொள்ளும்படியாகவும் எளிமையாக புரியும்படியாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லும்படியாகவும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த மூன்று அளவு நூல்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள்ல இது வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கும். இப்ப ஒரு சாதாரண மனிதனா இருக்கட்டும், இந்த மனிதன் போன வருஷம் என்ன பேசினார்னு கேட்டா அவருக்கு ஞாபகம் இருக்குமா? அதுக்கு முந்தின வருஷம் கேட்டா இருக்காது. எங்கேயாவது ஆயிரத்துல ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கலாம், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கொடுக்கப்பட்டதிலிருந்து சொல்லுங்க அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்லுகின்ற 23 ஆண்டுகால வாழ்க்கையிலே தான் என்ன பேசினோம் என்பதை மறக்காமல் இருந்தார்கள். எத்தனை வருஷத்தில்? 23 ஆண்டு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசினார்கள் என்பதை அவர்கள் மறக்கவில்லை. அப்ப இது ஒரு அற்புதமா இல்லையா? பேர் அற்புதம் இது. இரண்டாவது, ஒரு மனிதரை பொறுத்தவரை எந்த ஒரு சீர்திருத்த மனிதராக இருந்தாலும் சரி, உலகத்தில் தோன்றிய மனிதர்கள் அவர்களுடைய வார்த்தைகள்ல நிறைய முரண்பாடுகள் இருக்கும். எப்படி இருக்கும்? நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள்ல எந்த விதத்திலும் முரண்பாடுகள் கிடையாது. புரிஞ்சுச்சா? ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள்ல அசிங்கங்கள் ஆபாசங்கள் ஏதாவது இருந்துச்சா என்றால் அதுவும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள் புரிய முடியாத அளவுக்கு கடினமான முரட்டு வார்த்தைகளை கொண்டிருந்துச்சா என்றால் அதுவும் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கவிஞர்கள் பேசுறது, அதே போல ஏனைய மனிதர்கள் பேசுறது, அவங்க வந்து தங்களுக்குன்னு ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டு பொதுமக்களுக்கு புரியாத அளவுக்கு படித்த பெரிய பெரிய மேதாவிகளுக்கு மட்டும்தான் புரியக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு கடினமான மொழி வழக்கில் அவங்க பேசுவாங்க. புரியுதா? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய பேச்சுகளை அன்றைய காலத்தினுடைய சாதாரண விவசாயிகளிலிருந்து, ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களிலிருந்து, ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் வரை எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் அமைந்திருந்தது. புரிஞ்சுச்சா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள் உண்மை என்று நம்ம அறிந்து கொள்வதற்கு அந்த ஹதீஸுகள் என்ன இருக்கும், முரண்பாடுகள் இருக்காது, வார்த்தைகள் சுத்தமானதாக இருக்கும், அசிங்கங்கள் ஆபாசங்கள் இருக்காது, எல்லோராலும் எளிதில் புரிந்து கொள்ளும்படி இருக்கும். இப்ப இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸுகளை எந்த தலைப்பிலிருந்து நீங்க எடுத்துக்கொண்டாலும், எந்த தலைப்பிலிருந்து நீங்க எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தாலும் அது கண்டிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது மன இச்சையை கொண்டு தங்களுடைய சக்தியை கொண்டு பேசியதாக இருக்காது. அது ஒரு தெய்வீக ஒரு அருளை கொண்டு, அல்லாஹ்வுடைய ஒரு அருளை கொண்டு அது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவர்கள் பேசிய பேச்சுதான் என்பதை அந்த கருத்து ஆழத்தை கொண்டு, இதுதான் முக்கியமான ஹைலைட் பண்ணிக்க வேண்டிய வார்த்தை, அதனுடைய கருத்து ஆழம் சொல்லுங்க, அந்த வார்த்தையினுடைய கருத்து ஆழத்தை கொண்டு நீங்க முடிவு செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள் ஆறு தலைப்புகள், அந்த ஹதீஸுகளை நம்ம கொண்டு போறோம். அந்த ஆறு தலைப்புகளிலிருந்து எந்த ஒரு தலைப்புல நீங்க ஒரு ஹதீஸை எடுத்தாலும் அந்த ஹதீஸுகள்ல முரண்பாடுகள் கிடையாது, புரியுதா? இரண்டாவது, அசிங்கங்கள் ஆபாசங்கள் இருப்பதில்லை, புரிஞ்சுச்சா? மூன்றாவது, மனிதர்கள் குழம்பும்படியான, மனிதர்கள் குழப்பமடையும்படியான எந்த விஷயங்களும் அதில் இல்லை. சாதாரண மனிதர்களிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் வரை, படித்த மேதாவிகள் வரை, ஒவ்வொருவரும் அவரவருடைய அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விதத்தில் தான் நபியினுடைய வார்த்தைகள் தெளிவாக, புரியுதா? இது ஹைலைட் பண்ணிங்க, தெளிவாக அமைந்திருந்தன. அடுத்து நான்காவது, இதுதான் கடைசி முக்கியமானது. அப்ப நபியினுடைய இந்த ஆறு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளிலிருந்து எந்த ஒரு வார்த்தையை எடுத்தாவது, எந்த ஒரு வாசகத்தை ஹதீஸை எடுத்தாவது நீங்க ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அது மிக ஆழமான கருத்துக்களை கொண்டதாகவும் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை, உண்மையான ஒரு தத்துவத்தை கொண்டதாக இருக்கும். அந்த ஆழமான தத்துவமும் கருத்தும் எப்படிப்பட்டது என்றால், ஒரு சாதாரண மனிதனால் அப்படிப்பட்ட கருத்தாழத்தை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைய வகி இல்லாத ஒரு சாதாரண மனிதனால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய ஒரு வலிமை உள்ள, ஒரு உயிரோட்டம் உள்ள, ஒரு ரூஹானியத், அதாவது ஒரு ஆன்மீக ஆற்றல் உள்ள, மனிதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும்படியான ஒரு பெரிய தாத்பரியங்கள், ஹக்கீகத்துகள் நிறைந்த வார்த்தையாக இருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய எந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி. அப்ப அதனாலதான், அதே போல இன்னொரு விஷயம் இதையும் எழுதி கொள்ளுங்க, அந்த ஹதீஸுகள் எல்லோரும் எளிதாக கேட்டு புரியும்படியாக இருப்பதை போலவே எல்லோரும் எளிதில் மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் அமைந்திருக்கும், புரியுதா? இன்னொரு விஷயம் என்ன, எளிதில் எல்லாரும் மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய முறையில் இருக்கும். அப்ப உலகத்தில் எத்தனையோ மக்கள் தோன்றினார்கள், அதில் எத்தனையோ அறிஞர்கள் வந்தார்கள் போனார்கள், எத்தனையோ நூல்களை எழுதினார்கள், எத்தனையோ அறிஞர்கள் வாழ்ந்து நிறைய உபன்யாசங்களை, மக்களுக்கு உபதேசங்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனா எல்லாரும் சொன்னதிலிருந்தும் பேசியதிலிருந்தும் ஒரு சில விஷயங்கள் தான் வாழ்க்கையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, மனப்பாடம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனா நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகால வாழ்க்கையிலே அவர்கள் பேசிய பேச்சுகள் எதுவும் விடுபடாத அளவுக்கு தோழர்களால் பாதுகாக்கப்பட்டு மனப்பாடம் செய்யப்பட்டு அடுத்த தலைமுறையினருக்கு அது அப்படியே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தலைமுறை மக்கள் அப்படியே அதை தங்களுடைய எழுத்துகளிலும் தங்களுடைய நெஞ்சங்களிலும் பாதுகாத்து கொண்டார்கள். அப்ப இது என்ன ஒரு பெரிய அற்புதம், இது என்னது? நம்ம இதை சிந்திச்சு பார்க்கும் பொழுது, இந்த ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்த்தாலே நம்முடைய அறிவு சொல்லும், இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பேர் பாக்கியம் இது ஒரு நபிக்கே தவிர கிடைக்காது. மற்ற சாதாரண மனிதர்களுக்கு இந்த ஒரு பாக்கியம் கண்டிப்பா கிடைக்காது. அவங்களுடைய வார்த்தைகள்ல முரண்பாடுகள் இருக்கும், ஒரு நேரத்துல நல்லா பேசுவாரு, இன்னொரு நேரத்துல அசிங்கமா பேசுவாரு, கோபமா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாரு, நல்லா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாரு, ஏழ்மையில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாரு, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா ஒரு மாதிரி பேசுவாரு, நேத்து சொன்னதை இன்னைக்கு மறந்துடுவாரு, முந்தா நாள் சொன்னதை மறந்துடுவாரு, அவருடைய பேச்சுகளை அவர் சொன்ன மாதிரியே மனப்பாடம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய ஹதீஸுகள்ல முரண்பாடுகள் கிடையாது, அவர்களுடைய ஹதீஸுகள்ல ஆபாசங்கள் அசிங்கங்கள் கிடையாது, அவர்களுடைய ஹதீஸுகள்ல அதை மக்கள் புரிந்து கொள்ளப்பட முடியாத, மக்களால் விளங்கிக் கொள்ள முடியாத கரடுமுரடான குழப்பங்களோ வார்த்தைகளோ கிடையாது. அவர்களுடைய பேச்சுகள் எல்லாராலையும் மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய அளவிலே இருக்கும். அவர்களுடைய பேச்சுகளுடைய கருத்துகள், மிக ஆழமானதாக, மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை, உண்மையை சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த உண்மையை, அந்த தத்துவத்தை ஒரு சாதாரண மனிதனால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு தத்துவமாக இருக்கும். அப்ப இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நம்முடைய அறிவை கொண்டு நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் தான் என்று நம்ம முடிவுக்கு வர்றோம். புரிஞ்சுச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப்.